எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன கதைக்கான விடையை வந்து இன்னும் நம்ம பார்க்கல. அதை கேட்குறதுக்காக வந்து இவ்வளோ நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. ஃபஸ்ட்டு அந்த கதைக்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 32வது பாகத்தை வந்து ஆரம்பிக்கலாம். கல்லனை சிறச்சேதம் செய்ய போகும் சமயம் அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய ரத்னாவதியும் அவள் தந்தையும் கொலைக்களத்திற்கு வந்து சேர்ந்து கல்லனை காப்பாற்ற எவ்வளவோ தூரம் அரசனிடம் மன்றாடுகின்றனர். அரசனோ அசைந்து கொடுக்கவில்லை. இந்த நிலையில் கல்லன் ரத்னாவதியின் தந்தையை பார்த்து அழுகிறான். ஆனால் ரத்னாவதியை பார்த்தோ சிரிக்கிறான். கல்லன் என்று தெரிந்தும் மகள் விரும்பிவிட்ட காரணத்தினால் அவளது மகிழ்ச்சிக்காக தன்னை மாப்பிள்ளையாக ஏற்க ரத்னாவதியின் தந்தை உடன்பட்டது அவரது துரதிருஷ்டத்தையே காட்டுகிறது. அதை எண்ணியே கல்லன் அவரை பார்த்து அழுதான். ஆனால் தான் ஒரு கள்ளன் என்பது தெரிந்தும் தன்னைத்தான் மணப்பேன் என்று கூறிய ரத்னாவதியை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை எண்ணிய போது அவனுக்கு அந்த துக்கத்தின் இடையிலும் சிரிப்பு வந்துவிட்டது. அதன் பொருட்டே சிரித்தான். இப்படி அழுததற்கும் சிரித்ததற்குமான பதிலை விக்ரமாதித்தன் மிக சரியாக கூறிவிட்ட நிலையில் வேதாளம் கிளம்பிவிட்டது. எனவே அவனும் திரும்ப அந்த வேதாளத்தை முருங்கை மரக்கிளையில் இருந்து விடுவித்து தோளில் சுமந்து வர அதுவும் தனது கதா உபன்யாசத்தை தொடங்கியது. நாம் எல்லோரும் மேடைகளில் உபன்யாசம் செய்பவர்களை கதை சொல்ல கதை கேட்டிருப்போம். சோறு ஊட்டும் போது அம்மாவும் பாட்டியும் கூட கதை கூறியிருப்பார்கள். பின்னாளில் வகுப்பறைகளில் ஆசிரியர் கதை கூறியிருக்கலாம். விட்டால் புத்தகங்களை படித்து நாம நமக்கு கதை கூறிக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் சுடுகாட்டில் ஒரு உடம்பில்லாத உயிர் ஒரு பிணத்துக்குள் புகுந்து கொண்டு அதிலும் வாழ முடியாமல் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அது கதைகளை கூறுவதும் அதை ஒரு ராஜா செவிமடிப்பதும் வினோதம்தானே. சரி, வேதாளத்தின் அந்த 18வது கதை எது என்று பார்த்து விடுவோம். அது ஒரு அழகான தோட்டம். தோட்டம் என்றாலே பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது. பூ இருந்தால் அதிலுள்ள தேனுக்காக வண்டு வந்து விடுமே. அன்றும் அப்படித்தான். அந்த தோட்டத்தில் சசிரேகா என்னும் அழகிய அரசன் மகளான இளவரசியை தேடிக்கொண்டு நந்தகுமாரன் என்கிற அந்தன இளைஞன் வண்டு போல வந்துவிட்டதாகத்தான் தோன்றியது. நந்தகுமாரன் வந்தது நந்தியாவட்டை மலர்களை பறித்து செல்வதற்காக. ஆனால் அவன் தோட்டத்தில் பார்த்ததோ சசிரேகா என்ற அரசன் மகளாகிய மலரை. சசியும் அழகு, நந்தகுமாரனும் அழகு. எனவே அழகோடு அழகு பற்றி கொண்டு எரிந்தது. காமக்கண்ணலும் இருவர் மனதிலும் மூண்டது. நெடுநேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்று விட்டனர். பிறகுதான் சுயநினைவு திரும்பியது. சசிரேகா காதல் கசிய நந்தகுமாரனுடன் பேச தலைப்பட்டாள். அன்பரே, தாங்கள் இந்த தோட்டத்திற்கு என்னை பார்க்கவா வந்தீர்கள்? இல்லை இளவரசி, நான் ஒரு அந்தணன். மலர் பறிக்க வந்தேன். ஆனால் என் மனம் பறிக்கப்பட்டு நிற்கின்றேன். மலர் பறிப்பதுதான் உமது வாடிக்கையா? ஆம், திங்கள் என்றால் நந்தியாவட்டை. இதை வெண்மலரில் சந்திரனின் பூர்ண குளர்ச்சி உள்ளது. ஆம், திங்கள் என்றால் நந்தியாவட்டை. இந்த வெண்மலரில் சந்திரனின் பூர்ண குளிர்ச்சி உள்ளது. இதை கொண்டு சந்திரசேகரனுக்கு அர்ச்சனை செய்தால் செய்பவர் மனது குளிரும். செவ்வாய் என்றால் அரளி. சிவந்த இம்மலர் துர்கைக்கு உரியது. சிவந்த இம்மலரை கொண்டு சக்தி வழிபாடு செய்தால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் வலுவடையும். புதனன்று மஞ்சள் மந்தாரை. இது மங்களங்களை சேர்க்கும். நம்மிடம் மங்கள தடைகள் இருப்பின் நீங்கும். வியாழனன்று குருவுக்கு உகந்த நாள். பன்னீர் புஷ்பங்களை கொண்டு குரு வணக்கம் புரிய எடுத்த காரியம் யாவிலும் வெற்றியும் செல்வமும் சேரும். வெள்ளி மகாலட்சுமியின் தினம். தாமரையால் லட்சுமி தேவியை பூஜிக்க அழகுமும் செல்வமும் நம் சொந்தமாகும். சனிக்கிழமை நீல மலர்களாலும் கருங்குவலை மலர்களாலும் திருமாலை வழிபட நமது பாவ வினைகள் அகலும். ஞாயிறு செந்தாமரைக்குரிய தினம். கூடவே மனோரஞ்சிதத்தையும் என்று சேர்த்து கொள்ளலாம். புகழொளி நம்மேல் படர்ந்திடும். நந்தகுமாரன் மலர்களை தொட்டு ஒரு பிரசங்கமே நிகழ்த்தினான். ஏதேது, விட்டால் நாளுக்கு ஒரு மலர் போல நாளுக்கு ஒரு உணவு என்று கூறுவீர் போல் உள்ளதே. நான் கூற வேண்டாம், அது நடைமுறை நெடுப்பாடுகளில் ஏற்கனவே உள்ளது. ஜாதகத்தில் சந்திர நீசகதியில் உள்ளவர்களுக்கு அரிசி சோறு அவ்வளவாக பிரிக்காது. ஏனென்றால் அரிசி சந்திரனின் அம்சத்தை உடையது. கோதுமையில் சூரிய குணம் இருக்கிறது. நவதானியங்கள் என்று குறிப்பிடுவது நவகோள்களின் குணங்களை உடையதைத்தான். உங்களுக்கு மிக பிடித்த உணவு எது என்பதை வைத்தே உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம், எது ஆட்சி, எது நீச்சம் என்பதை கூறிவிட முடியும். நந்தகுமாரனின் ஞான விலாசமான பேச்சு சசிரேகாவை வியக்க வைத்துவிட்டது. அடேயப்பா, நமது வாழ்க்கையில் இவ்வளவெல்லாம் விஷயங்கள் இருக்கிறதா? என்று கேட்டு வாயை பிளந்தாள். அந்த நேரம் பார்த்து ஒரு விபரீத சம்பவமும் நடக்க தொடங்கியது. யானை ஒன்று மதம் பிடித்த நிலையில் அந்த தோட்டம் நோக்கிதான் ஓடி வந்தபடி இருந்தது. இளவரசி சசிரேகாவின் தோழியர்கள் ஆளுக்கு ஒரு மூளை என்று அலறி தெரித்து ஓடிவிட நந்தகுமாரன் மட்டும் அந்த யானை எதிரில் துணிந்து நின்றான். அது சசிரேகாவை வளைத்து பிடிக்க முடியாதபடி தடுத்தவன் நொடியில் அதன் மேல் ஏறி அதன் மந்தகத்தில் குத்தினான். பின் அதன் காதுகளை மடக்கி பிடித்து காலால் உதைத்து அதன் கவனத்தை திசை திருப்பினான். அதுவும் நெடுநேரம் பிளிறிவிட்டு ஒருவாறு அடங்கியது. சசிரேகா அவனது தைரியத்தையும் வீரத்தையும் பார்த்து அப்படியே விக்கித்து போய்விட்டாள். முன்பு புதிய கருத்துக்களால் அவள் மனதில் இடம்பெற்றவன் இப்பொழுது வீரத்தால் அவளை அப்படியே மயக்கிவிட்டான். அதன்பின் அருண்மனைக்கு சென்றுவிட்ட சசிரேகாவுக்குள் சதாசர்வ காலமும் நந்தகுமாரன் நினைப்புதான். நந்தகுமாரனும் ஆலயத்தில் அம்பிகைக்கு பதிலாக சசிரேகாவைத்தான் பார்த்தான். அவனுக்குள் பசலை பூத்துவிட்டது. இளமையில் விரகதாபம் மட்டும் வரவே கூடாது, வந்தால் அது இரும்பை கூட வளைத்து முறுக்கி போட்டுவிடும். நந்தகுமாரனின் தாபத்தை தடுமாற்றத்தை மூலதேவர் என்பவர் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். மூலதேவர் ஒரு உபாசகர், பல மாய வித்தைகளை கற்றும் வைத்திருப்பவர். கைகளை மூடச் சொல்லி திறக்கச் சொல்வார், உள்ளங்கையில் பொற்காசு இருக்கும். அதே போல கைத்தட்ட சொல்வார், முத்துக்கள் சிதறி விழும். இப்படி நிறைய வித்தைகள் காட்ட தெரிந்தே மூலதேவர் நந்தகுமாரனிடமே காரணத்தை கேட்டுவிட்டார். நந்தா, உனக்கு என்ன ஆயிற்று? சதா பித்து பிடித்தது போலவே இருக்கிறாயே. ஆம் சுவாமி, என்னை காதல் பித்து ஆட்கொண்டு விட்டது. நானும் அதன் பிடியில் இருந்துவிடு. ஆம் சுவாமி, என்னை காதல் பித்து ஆட்கொண்டு விட்டது. நானும் அதன் பிடியில் இருந்து விடுபட வழியுண்டா என்று பார்க்கிறேன். ஒரு வழியும் புலப்படுவதாக தெரியவில்லை. அந்த பெண் யார்? அவள் யாராக இருந்தாலும் கூறு, அவளோடு உன்னை சேர்த்து வைக்கிறேன். அவள் இந்த நாட்டு இளவரசி சசிரேகா. அந்த பதில் மூலதேவரையே கட்டி போட்டுவிட்டது. தெரியும் சுவாமி, நீங்கள் இனி எனக்கு உதவ மாட்டீர்கள். உங்கள் மாயாஜால வித்தையெல்லாம் சராசரி மனிதர்களிடம்தான். அரசனிடமும் அவன் மகளிடமும் உங்கள் வித்தை செல்லாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். வாயை மூடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை நினைத்துதான் மௌனமானேன். எனக்கென்ன, சசிரேகா எனக்கு கிடைக்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்காக உயிரை கொடுக்கவும் தயார்.
உளராதே, காதலில் விழுகின்றவர்களுக்கு முதலில் புத்தி பிசகி விழுகிறது, பிறகுதான் மற்ற கோளாறுகள். உயிரை விடுகிறேன் என்கிறாயே, நீ பிணமாக எப்படி அவளை காதலிப்பாய்?
மன்னியுங்கள் சுவாமி, நீங்களே ஒரு நல்ல வழி காட்டுங்களேன்.
நந்தகுமாரன் அவர் காலில் விழுந்து விட்டான். மூலதேவரும் நெடுநேரம் சிந்தித்துவிட்டு இரண்டு மாய குளிகைகளை வரவழைத்தார். ஒன்று எப்பேற்பட்ட மனிதனையும் ரம்பையைப் போல அழகிய இளம்பெண்ணாக ஆக்கிவிடும் குளிகை. இன்னொன்று எப்பேற்பட்ட மனிதனையும் வயதான கிழவனைப் போல் ஆக்கிவிடும் குளிகை. அதை வாயிலிருந்து உமிழ்ந்து விட்டாலோ பழைய நிலைக்கு வந்து விடுவார்கள். அதன்படி நந்தகுமாரன் ஒரு அழகிய இளம்பெண் ஆனான். மூலதேவரோ முதிய அந்தனரானார். இருவரும் அரசவைக்கு சென்றனர். வயதான பிராமணரின் வருகையை பார்த்த அரசனும் வணங்கி வரவேற்றான்.
அரசே, எனக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கென இந்த பெண்ணை திருமணம் செய்து தர திட்டமிட்டிருந்தேன். ஆனால் என் மகன் எங்கோ ஓடிவிட்டான். அவனை தேடிக்கொண்டு சென்றபடி இருக்கிறேன்.
அதுவரை இவளை நீ உன் மகள் போல கருதி பாதுகாக்க வேண்டும்.
பாதுகாப்பாயா என்று அந்தனர் வேடத்து மூலதேவரும் கேட்க அரசனும் படுவேகமாக சம்மதித்தான். அந்தனருக்கு செய்யும் உதவி அந்த ஆண்டவனுக்கே செய்வது போன்றது என்றும் கூறி அவரை வழி அனுப்பி வைத்தான். நந்தகுமாரனும் பெண் வடிவில் அரண்மனைக்குள் குறிப்பாக சசிரேகாவிடம் போய் சேர்ந்தான். அவள் நந்தகுமாரன் நினைப்பில் அழுது வடிந்தபடி இருந்தாள். அவளது காதலை கண்ணுக்கு நேரே பார்த்தவனுக்கு கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது.
அன்பே, உனக்குதான் உன் காதலின் மேல் என்ன ஒரு பற்றுதல் என்று கேட்டபடி அவள் எதிரே வாயிலிருந்து குளியை எடுத்துவிட நந்தகுமாரன் ஆனான். காதலனை தன் கண் எதிரில் கண்ட சசிரேகாவும் சிலிர்த்து போனாள். அந்த நொடியே இருவரும் கட்டி தழுவிக் கொண்டனர். காந்தர்வ மனமும் புரிந்து கொண்டனர். காந்தர்வ மனம் என்பது பஞ்சபூதங்களை மட்டும் சாட்சியாக வைத்து ஒருவருக்கொருவர் உயிர் கலப்பது. அங்கேயும் இருவர் உடலும் உயிரும் ஒன்று கலந்தது. எப்பொழுதும் இன்பம் என்பது நிரந்தர தன்மையோடு ஒருவரிடம் வரவே வராது. அதற்கு பல விசித்திர குணங்கள் உண்டு. அதில் ஒன்று தன்னை சுகிப்பவரையே சோதனைக்குள்ளாக்குவது. நந்தகுமாரன் சசிரேகாவுக்கும் ஒரு சோதனை. சசிரேகாவின் மாமன் மகன் ரூபத்தில் வந்தது. சசிரேகாவின் மாமன் மகன் சஞ்சாரன் மிருங்காவதி என்பவளை மணக்கவிருந்தான். அந்த மனத்திற்கு சசிரேகாவும் அழைக்கப்பட்டிருந்தாள். சசி தனியே செல்லவில்லை. தோழி வடிவில் நந்தகுமாரனையும் அழைத்து கொண்டுதான் சென்றாள். சஞ்சாரன் மிருங்காவதி திருமணம் முடியும் வரை நந்தகுமாரன் சஞ்சாரன் கண்ணில் படவில்லை. திருமணமாகி சஞ்சாரன் மிருங்காவதியோடு ஊஞ்சல் மண்டபத்திற்கு வரவும் அங்கே சசிரேகா தன் காதலன் நந்தகுமாரனுடன் அவனது மயக்கும் பெண் வடிவில் ஊஞ்சல் மண்டபத்திற்கு வந்து அவனுடையே சேர்ந்து ஆடிப்பாடினாள். அதனாலேயே விபரீதமும் ஆரம்பமாகிவிட்டது. அப்பொழுதுதான் திருமணமாகி மனைவியுடன் வந்து அமர்ந்திருக்கும் சஞ்சாரன் நந்தகுமாரனின் மாய பெண் வடிவை கண்டு பித்து பிடித்தது போல் ஆகிவிட்டான். திருமணத்திற்கு ஒரு வினாடி முன்பு பார்த்திருந்தால் கூட நந்தகுமாரனின் பெண் வடிவத்திற்கு தாலியை கட்டியிருப்பான். அப்படி ஒரு மனமாற்றம், இல்லை இல்லை தடுமாற்றம் சஞ்சாரனிடம். அது அன்றைய முதல் இரவில் அவன் தொட்டு தாலி கட்டிய மனைவியான மிருங்காவதியிடமும் எதிரொலித்தது. தள்ளிப்படும் மிருங்காவதி, நான் உன்னை தீண்ட மாட்டேன் என்று அவளை திடுக்கிட வைத்தான். மிருங்காவதியும் நிலை குலைந்து போனாள். என்ன இது, இன்றுதான் நமக்கு திருமணமாகி உள்ளது, என்னை தொடக்கூடாது என்றால் என்ன பொருள்? உன்னை எனக்கு பிடிக்கவில்லை மிருங்காவதி. அப்படி என்றால் எதற்காக என்னை மணந்தீர்கள்? தவறுதான், அந்த பெண்ணை முன்பே பார்த்திருந்தால் நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்க மாட்டேன். யார் அவள்? என் அத்தை சசிரேகாவின் தோழி. அவள் அத்தனை அழகியா? பார்த்தால் நீயே மயங்கி விடுவாய். நானும் அவளை ஊஞ்சல் மண்டபத்தில் ஆடும்போது பார்த்தேன். அழகு நிலையற்றது, ஆனால் திருமண பந்தம் அப்படிப்பட்டதல்ல, அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. நீ என்ன சொன்னாலும் சரி, என் வரையில் என் மனைவி என்றால் அது அவள்தான். இது என்ன கொடுமை, எனக்கு என்ன வழி? நீயும் ஒருபுறம் இருந்துக்கொள், அவளுக்கும் இடம் கொடு. இப்படி பேச உங்களுக்கு வெட்கமா இல்லையா? ஆசைக்கு வெட்கம் இது. போதும் உங்கள் உளறல், நான் இப்பொழுதே உங்கள் தந்தையிடம் சென்று நியாயம் கேட்கிறேன். மிருங்காவதி அழுது கொண்டே அரச சபை நோக்கி ஓடினாள். ஆனாலும் சஞ்சாரன் அயரவில்லை. நந்தகுமாரனின் பெண் வடிவ நினைப்பிலேயே தலையணையை கட்டி கொண்டு கண்ணே கனியே என்று கொஞ்சலோடு உளரத் தொடங்கிவிட்டான். மறுநாள் செய்தி சசிரேகாவுக்கு போன போது அவளுக்கு பகீர் என்றானது. நந்தகுமாரனிடம் சென்று, விபரீதம் வந்துவிட்டது, உங்களின் மாய தோற்றமான பெண் வடிவத்தைக் கண்டு என் மாமன் மகனான சஞ்சாரன் மோகம் கொண்டு விட்டான். தனக்கு ஒரு மனம் நடந்து மனைவி இருக்கிறாள் என்பது தெரிந்தும் அவன் உங்கள் மேல் மோகம் கொண்டு விட்டான், என்ன செய்ய போகிறீர்கள்? சசிரேகா நந்தகுமாரனிடம் பதறி நின்றாள். உண்மை கூறிவிடலாமா? உண்மையில் நான் ஒரு ஆண்மகன், இது என் மாயத்தோற்றம் என்றால் அவன் மனம் மாறி விடுமல்லவா? அதே சமயம் ஆள் மாறாட்டம் செய்து என்னுடன் பழகியதற்காக உங்கள் தலையையே என் தந்தை வாங்கி விடுவாரே. சசி, இப்பொழுது நான் என்ன செய்வது? இரவில் ஆணாக உன்னுடனும் பகலில் பெண்ணாக அவனுடனும் நான் குடும்பம் நடத்த முடியுமா? அது சரி, ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்தவே இங்கு வழி இல்லையே. இதில் இரண்டு குடும்பமா? உடம்புதான் தாங்குமா, இல்லை உள்ளத்திற்கு தான் அது அழகா? சரி, என்னை பிரிய மட்டும் உன்னால் முடியவே முடியாது. அந்த சஞ்சாரனுக்கு ஏன் புத்தி இப்படி போகிறது? அவன் மனைவி மிருங்காவதி அழகாத்தானே இருக்கிறாள். கவலைப்படாதீர்கள், என் மாமா மிகவும் கோபக்காரர். சஞ்சாரனை இன்று அவர் உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவார். கட்டாயம் அவர்தான் நல்ல தீர்ப்பு வழங்கி என்னை காப்பாற்ற வேண்டும். நந்தகுமாரன் நடுங்கினான். அங்கே அரண்மனையிலும் சஞ்சாரனை அரசர் கண்டித்து கொண்டிருந்தார். ஒரு பெண் இருக்கும்போது இன்னொரு பெண் மேல் மோகம் கொள்வது மிகவும் பாவமான விஷயம் சஞ்சாரா. நீ செய்வது பிழையான செயல். தெரியும் அப்பா, ஆனால் என் மனதில் அந்த பெண் நிரம்பிவிட்டாள். அவள் அழகு என்னை உருக்கிவிட்டது. ஒன்று என்னை அவளுடன் சேர்த்து வையுங்கள், இல்லாவிட்டால் என்னை கொன்றுவிடுங்கள் என்று சஞ்சாரனும் கண்ணீர் வடித்தான். அதை பார்த்த மிருங்காவதிக்கோ என்னவோ போலாகிவிட்டது. மிருங்காவதி ஒரு தலை சிறந்த பத்தினி. நலாயினி கதை முதல் சத்தியவான் சாவித்திரி கதை வரை அறிந்தவள். கணவனை வருத்துவது பெண்ணுக்கு அழகல்ல என்று நம்புபவள். எனவே தன்னை தேற்றி கொண்டவள் நேராக அரசனை பார்த்து, அரசே, என் கணவருக்கு அவர் விரும்பும்படியே நீங்கள் திருமணம் செய்து தாருங்கள். அந்த பெண்ணை நான் என் சக்கலத்தியாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு என் கணவரின் மகிழ்ச்சி தான் பெரிது, வேறு எதுவும் பெரிதல்ல என்று கூறி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டாள். அரசனும் ஒரு வழியாக பிரச்சனை தீர்ந்ததாக கருதி சசிரேகாவின் தந்தையான தன் மைத்துனனிடம், மைத்துனா, உன் மகளின் தோழியை என் மகனுக்கு இரண்டாம் தாரமாக மனமுடித்ததா என்று கேட்க அரசனுக்கு திகைப்பு. அந்த நிமிடம் மூலதேவர் பிராமண வடிவில் வந்து நந்தகுமரனை ஒப்படைத்துவிட்டு சென்றதுதான் நினைவுக்கு வந்தது. அதை கூறி, இந்த பெண் ஏற்கனவே ஒருவனுக்கு நிச்சயமானவள், இவள் கணவனாக போகிறவனை தேடிக்கொண்டுதான் அந்த பிராமணர் செஞ்சிருக்கிறார் என்று கூறியும் சஞ்சாரனின் தந்தையான மன்னன் அயரவில்லை. அவர் வந்தால், அரசன் மகனான இளவரசனே உங்களுக்கு மகனாகி விட்டான் என்று கூறி அனுப்புங்கள், இல்லாவிட்டால் நிச்சயம் சஞ்சாரன் உயிரை விட்டு விடுவான் என்றார். சசிரேகையும் நந்தகுமாரனும் நடப்பதையெல்லாம் பார்த்து நடுங்கி போக நந்தகுமாரனுக்கு தற்காலிகமாக பிரச்சனையை சமாளிக்க ஒரு வழி புலப்பட்டது. நேராக சசிரேகையின் தந்தையான அந்த நாட்டு அரசனிடமும் சஞ்சாரனின் தந்தையான பக்கத்து நாட்டு அரசனிடமும் சென்று, உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். அதற்கு முன் உங்கள் மகனாகிய சஞ்சாரன் 6 மாத காலம் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சஞ்சாரனும், நீ மனைவியாக சம்மதித்தால் போதும், நான் இமயத்திற்கு கூட போய் வருகிறேன் என்று கூறி கிளம்பி சென்று விட்டான். தற்காலிகமாக பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வை மூலதேவர் தான் தர முடியும் என்று எண்ணிய நந்தகுமாரன் அவரிடம் சென்று தனக்கு ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் கூறினான். மூலதேவர் சிரித்தார். நான் இங்கே துடித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்களே சுவாமி. சிரிக்காமல் என்ன செய்வது? எல்லாம் அழகும் அது சார்ந்த உடம்பும் படுத்தும் பாடு. புரிகிறது, நான் சசிரேகையிடம் மயங்கினேன், ஆனால் என்னிடம் ஒருவன் மயங்கிவிட்டான். இதைத்தான் பெரியவர்கள் வினை வினையால் தான் அணையும் என்றனர். சுவாமி, குத்தி காட்ட இதுவா நேரம்? நீங்கள் தான் எனக்கு ஒரு சரியான வழியை காட்ட வேண்டும். கவலைப்படாதே, நான் என் இன்னொரு சிஷ்யனான சசி என்பவனுடன் அரண்மனைக்கு வந்து என் மகன் திரும்ப கிடைத்து விட்டான். நான் ஒப்படைத்த என் மருமகள் எங்கே என்று அரசனிடம் கேட்டு உன்னை அங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிறேன். அதன் பின் நீ நிரந்தர ஆண் வடிவம் செய்து கொண்டு சக்தி இருந்தால் சசிரேகாவை திருமணம் செய்து கொள். சரிதானே? முதலில் என்னை அங்கிருந்து மீட்டுச் செல்லுங்கள், பிறகு நான் பார்த்து கொள்கிறேன். நந்தகுமாரன் பெருமூச்சு விட்டான். மறுநாளே மூலதேவர் கிழட்டு பிராமணர் வேடத்தில் அரச சபைக்கு சென்று நந்தகுமாரனை திரும்ப கேட்க முடிவு செய்தார். அதன்படியே அரசனை சந்தித்து பெண்ணும் கேட்டார். அரசனுக்கோ தர்ம சங்கடம். பிராமணரே, உங்கள் மருமகளை பக்கத்து நாட்டு அரசனும் என் மைத்துனனுமான ஜீவராஜனின் மகன் சஞ்சாரன் பெரிதும் விரும்புகிறான். அவனுக்கு உங்கள் மருமகளை தர நான் சம்மதித்து வாக்கும் கொடுத்து விட்டேன் என்றார். எனக்கு தெரியாமல் என் மருமகளுக்கு மாப்பிளை பார்க்க நீ யார்? அந்தனன் வடிவத்தில் இருந்த மூலதேவரும் சீறினார். தவறுதான், உங்கள் மருமகளுக்கு ஒரு இளவரசனே மணமகனாக வந்தான். உங்கள் மருமகளுக்கு ஒரு இளவரசனே மணமகனாக வந்தால் மகிழ்ச்சிதானே? அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. என் மகன் ஏங்குவதை நீ அறிவாயா? அதனால் என்ன, உங்கள் மகனுக்கு நான் என் மகள் சசிரேகாவை தருகிறேன். அரசர் அப்படி ஒரு முடிவெடுத்து அறிவிப்பார் என்று மூலதேவர் எதிர்பார்க்கவில்லை. அரசனோ காலில் விழுந்தான். நான் வாக்கு கொடுத்து விட்டேன், அதை காப்பாற்ற உயிரை கூட தருவேன். என் பேச்சை கேளுங்கள், என் மகள் நல்ல அழகி, அவள் உங்கள் மகனுக்கு மிக பொருத்தம். அதே சமயம் உங்கள் மருமகளும் இன்னொரு இளவரசனிடம் வாழ்க்கைப்பட்டு அமோகமாக வாழட்டும். யோசித்து பாருங்கள், நீங்கள் இதற்கு சம்மதிக்க மறுத்தால் உங்கள் மருமகள் மட்டுமல்ல என் மருமகனும் இறந்துதான் போவான். இதனால் யாருக்கு என்ன லாபம் என்று அரசனும் மூலதேவரை சமாதானப்படுத்தினான். மூலதேவருக்கு அடித்துக்கொண்டு அழலாமா என்று இருந்தது. ஒரு வினாடி உண்மையை கூறிவிடலாமா? உன் மகளுடன் தோழி வடிவில் இருப்பவன் நந்தகுமாரன் என்னும் ஆண்மகன். அவனை பெண்ணாக்கி உன் மகளுடன் சேரச் சொன்னதே நான் தான் என்று கூறிவிடலாமா என்று கூட சிந்தித்தார். அதே சமயம் அரசனோ மூலதேவரின் மௌனத்தையும் குழப்பத்தையும் தவறாக புரிந்து கொண்டு, பிராமணரே, நான் ஒரு அரசன், எனக்கு தெரிந்த நியாயத்தை கூறிவிட்டேன். உங்கள் மருமகளை இதுநாள் வரையில் என் பொறுப்பில் வைத்து பாதுகாத்ததால் அந்த பெண்ணின் நல்வாழ்வில் எனக்கும் அக்கறை உண்டு. எனவே நான் கூறுவதை நீங்கள் கேட்டே தீர வேண்டும். யாருக்கும் பங்கம் இல்லாத ஒரு முடிவு இது. உங்கள் மருமகள் இனி என் மைத்துனன் மகள் சஞ்சாரனுக்கு, அதே சமயம் உங்கள் மகனுக்கு நான் என் மகளை திருமணம் செய்து தருகிறேன் என்று கூற மூலதேவரால் எதுவும் பேச முடியவில்லை. மௌனமாக திரும்பிவிட்டார். ஆனால் அனைத்தையும் அறிந்த நந்தகுமாரனோ மூலதேவரிடம் சென்று, நான் அரசன் மகளான சசிரேகாவை கந்தர்வ மனம் புரிந்து கொண்டு விட்டேன். அப்படி இருக்க எப்படி அவளை நீங்கள் உங்கள் சீடன் சசிக்கு மனம் கொள்ள இயலும் என்று கேட்டு கதறினான். வேறு வழி இல்லை நந்தகுமாரா, குறுக்கு வழியில் சென்றதாலும் மாயத்தை நம்பியதாலும் அந்த வினை இது. நீ கூட உண்மையை கூறி சஞ்சாரனிடம் இருந்து மீண்டு வந்து விடலாம். ஆனால் நான் அரசனிடம் எதையும் பேச முடியாது. பேசினால் நாம் ஒருவர் கூட உயிர் வாழ முடியாது என்று கூறிய மூலதேவர் தன் சீடன் சசிக்கே அரசன் மகள் சசிரேகையை திருமணம் செய்ய தயாராகிறார். பாவம் சசிரேகை, அவள் யாரை மணப்பது சரியானதாகும்? பல குழப்பங்களுக்கு காரணமாகிவிட்ட காதலன் நந்தகுமாரனையா, இல்லை அரசன் மனமுவந்து மனம் செய்து தர சம்மதிக்கும் அந்தனனின் சீடன் சசியையா? வேதாளம் கதையை கூறியதோடு கேள்வியையும் கேட்டுவிட்டு விக்ரமாதித்தன் என்ன கூறப்போகிறான் என்கிற மாதிரி பார்த்தது. விக்ரமாதித்தனும் சிரித்தான். இந்த பெண்ணாசைதான் ஒரு மனிதனை என்ன பாடுபடுத்துகிறது பார்த்தாயா என்று வேதாளித்திடமே திரும்ப கேட்டான். அது சரி, பெண்ணாசை இல்லாவிட்டால் மானிட பிறப்பு தான் ஏது? வாழ்க்கையில் பிடிப்பு தான் ஏது? மொத்தத்தில் உலகில் மனிதர்களே பிறக்காமல் போய் அதனால் மரணமும் இல்லாமல் போய் இந்த மயானத்திலும் புல்பூண்டுகள் மட்டுமே இருக்கும். அவ்வளவு ஏன், இதற்கு கூட மயானம் என்கிற பெயர் இருக்காது, காடு என்றுதான் இந்த பகுதி உணரப்படும் என்று பதிலுக்கு பதிலளித்த வேதாளம், ராஜா, பதிலை சொல்லாமல் உன் சிந்தனை கருத்துக்களை கூறுகிறாயே, நியாயமா? சீக்கிரம் பதிலை சொல், இல்லாவிட்டால் எனக்கொன்றும் இல்லை, உன் தலைதான் வெடித்து சிதறும் என்று பீதியை மூட்டியது. என்ன வேதாளமே, சிறு குழந்தைகளை பயமுறுத்துவது போல என்னை பயமுறுத்துகிறாயே. பதிலை கூறுகிறேன், கேட்டுக்கொள். அரசன் மகளான சசிரேகை அந்தன இளைஞன் மேல் காதல் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த இளைஞனான நந்தகுமாரன் அவளை துணிவுடன் மணக்க தயாராகாமல் பெண் வேடத்தில் வந்து அவளுடன் உல்லாசமாக இருந்து பொழுதை கழிக்கிறான். ஆனால் அரசனோ தினமாக அனைவர் நலனையும் உத்தேசித்து தன் மகளை மூலதேவரின் சீடன் சசிக்கு தானே முன் வந்து மனம் செய்து வைக்க தயாராகிறான். ஒரு பெண்ணுக்கு முறைப்படி நடக்கும் திருமணம்தான் பெருமை சேர்க்கும். காதலில் ஏற்பட்ட விருப்பம் குழப்பத்தையும் பலருக்கு மனவேதனையுமே தரும். அதிலும் நந்தகுமாரன் சஞ்சாரன் மனதில் வேறு சலனத்தை மூட்டியவன். எனவே அவன் சசிரேகைக்கு முழுமையாக தகுதியானவன் இல்லை. இறுதியில் வந்தாலும் முறைப்படி வருவதால் சசியே சசிரேகாவுக்கு சரியானவன். சசிரேகா சசியைத்தான் மணக்க வேண்டும், அதுவே சரி என்று விக்ரமாதித்தனும் கூற வேதாளமும் அந்த சரியான பதிலால் ஒரே எகிராக எகிரி பறக்க ஆரம்பித்தது. பகுதி 32 முற்றும்.